இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15:11. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:11.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்
உங்கள் சந்தோஷம்
நிறைவாயிருக்கும்படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே கர்த்தருடைய இருதயம் இதனத்தில் அழகாக வெளிப்படுது. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கணும். யாரும் துக்கமுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. புரியுதுங்களா? யாருமே துக்கமா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. சந்தோஷமா இருக்கணும் நினைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அப்படியே சீரியஸா இருந்தா அது ரொம்ப பக்தின்னு நினைக்கிறான். கிடையாது. பக்தி என்பது நம்மளுடைய சீரியஸா முகத்தை வச்சுக்கிறதுல ரொம்ப பரிதாபமான காட்சி அளிக்கிறது கிடையாது. நம்முடைய பக்தி உள்ளான விதத்துல கர்த்தரோடு அது நெருக்கமா இருக்கணும். அந்த பக்தி நமக்கு கர்த்தரோடு நெருக்கமா இருக்கும் பொழுது உண்மையிலே சொல்லுகிறேன், அந்த நெருக்கமான கர்த்தருடைய உறவு நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? அவர் துக்கமானவர் நினைக்கிறீங்களா? கோபமானவர் நினைக்கிறீங்களா? எரிச்சலானவர் நினைக்கிறீங்களா? சந்தோஷமானவர் நினைக்கிறீங்களா? நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்றாரு, நான் பட்சிக்கிற அக்னின்னு சொல்றாரு. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார், துக்கப்பட்டார்னு பைபிள் இருக்குது. நம்முடைய ஆண்டவருடைய நேச்சுரலான சுபாவம் என்ன? எப்பவுமே துக்கமா இருக்கிறாரா? எப்பவுமே கோபமா இருக்கிறாரா? எப்பவுமே எரிச்சலா இருக்கிறாரா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாரா? சந்தோஷம் தான் அவருடைய பேசிக்கான சுபாவம். புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவருடைய அடிப்படை சுபாவம் சந்தோஷம், அதுதான். ஆனா அந்த எரிச்சல் என்பது அவர் எரிச்சல் மூட்டுகிற சில சம்பவங்கள் நடக்கும்பொழுது அப்படி ஒரு பிளாஷ் அப்படி வருது, அவ்வளவுதான், வந்துட்டு போயிடுது. அவருக்கு கோபம் பயங்கரமா வரும். நம்முடைய ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வரும். பிதாவுக்கும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, சரியான கோபம் வரும். கோபம் வந்தா கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்குவார். இருக்கிற காசுக்காரனுடைய பலகையெல்லாம் தூக்கி அடிப்பார். சாட்டை எடுத்து ஆடு மாடல விரட்டி அடிப்பார். அவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. ஆனா அதே நேரத்தில் கோபம் தான் அவருடைய சுபாவம் கிடையாது. புரியுதுங்களா? கோபம் வரும், ஆனா கோபம் தான் அவருடைய சுபாவம் கிடையாது. எரிச்சல் அவருக்கு வரும், ஆனா எரிச்சல் தான் அவருக்கு சுபாவம் கிடையாது. பட்சிக்கிற அக்கடினுவாரு. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிவாங்க. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆக்கினை வரும்பொழுது. ஆனா அதுதான் அவருடைய சுபாவம் கிடையாது. இதெல்லாம் அந்தந்த நேரத்திலே வெளிப்படுகிற சில காரியங்கள். ஆனால் பேசிக்கா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 11வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேசிக்கா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய கோபம் உங்களில் நிலைத்திருக்கும்படின்னு சொல்லல, என்னுடைய எரிச்சல் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படின்னு சொல்லல, என்னுடைய வேதனை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படின்னு அப்படி சொல்லல. கர்த்தர் பாருங்க நமக்கு எதை டிரான்ஸ்பர் பண்றாரு பாருங்க, என்னுடைய சந்தோஷம் அதை தான் நமக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, நிறைவாய் பரிபூரணமாய் இருக்கும்படிக்கும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா நேரத்திலையும் அவருக்கு பிரச்சனை. அவர் மாதிரி பிரச்சனைகளை சந்தித்த நபர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. அவர் நின்னா குத்துறாங்க, எழுந்தா குத்துறாங்க, சாப்பிட்டாலும் குற்றங்கிறாங்க, சாப்பிடலாம் குற்றங்கிறாங்க, நல்ல மனுஷன் படகுனாலும் குற்றங்கிறாங்க, ஒரு பாதியிட்ட பேசினாலும் குற்றங்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அவரை குற்றப்படுத்தினாங்க, குற்றப்படுத்துகிறதுக்கு வகை தேடினாங்க, அவர் அற்புதம் செஞ்சாலும் குற்றங்கிறாங்க, எதை செஞ்சாலும் அவரை குற்றப்படுத்திட்டு இருந்தாங்க, அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க போனாலும் அவர் எரிச்சல் படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஜபாலயத்துல போனாலும் அற்புதம் செய்யட்டு பாக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சு. ஜபாலயத்துல கூட நிம்மதியா போயிருக்க முடியல, அங்க கூட அவர் கோபப்படுத்தினாங்க, கோபத்துடனே பார்த்தாரு. ஜபாலயத்துல கூட அவர் டெம்ப் பண்ணிட்டாங்க, கோவரை வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவரை எரிச்சல் படுத்திக் கொண்டே அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அது நடுவிலும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம், சந்தோஷமா இருந்தாராம். அல்லேலூயா. இதுதான் அவருடைய காரியம். இத்தனை காரியங்களுக்கு நடுவில், இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில், இத்தனை விதமான ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதற்கு நடுவிலும் கூட அவரால் சந்தோஷமா இருக்க முடிந்தது. அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில உங்களை சிலர் எரிச்சல் படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், கோபம் ஊட்டலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் அவைகளினால் உங்கள் சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாது. அவைகளின் நடுவிலும் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அவைகளின் நடுவிலும் நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். சில விஷயங்கள் ஏமாற்றமா இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஆனால் அவைகளின் நடுவிலும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கான காரியங்களை நமக்கு செய்கிறார். அப்ப இந்த இடத்துல சந்தோஷத்தை பாருங்க, அவர் விவரிக்கிறத சரியான வார்த்தையில விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவர் கொடுக்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். வேற ஒரு சந்தோஷம் கிடையாது, உலக சந்தோஷம் கிடையாது. அவருடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதுவும் சும்மா அப்படி ஒரு பிளாஷ் கிடையாது, நிலைத்திருக்கும் படிக்கும். நினைச்சு பாருங்க, நல்லா இருக்குல்ல. அந்த சந்தோஷம் சும்மா அப்படி கொடுத்துட்டு ஒரு ஆராதனை நேரத்தில் மட்டும் சந்தோஷமா இருங்க, அதல்ல. என்ன துதிக்கிற நேரத்தில் மட்டும் சந்தோஷமா இருங்க, அப்படி அல்ல. அப்ப கர்த்தர் வந்து அவருக்கு கொடுக்கிற சந்தோஷம் சும்மா அவரை துதிக்கிற நேரத்தில் மட்டும் கொடுத்துட்டு, அவர் ஆராதிக்கிற நேரத்தில் சர்வீஸ்க்கு வரும்போது மட்டும் கொடுத்துட்டு, வெளியில போனோம் மறுபடியும் அதே துக்கம், வெளியில போனோம் அதே வேதனை, வெளியில போனோம் அதே பிரச்சனை, அது அல்ல கர்த்தருடைய சித்தம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணுங்கிறார். பெர்மனண்டா இருக்கணும்ன்றார், நிலைத்திருக்கணும். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கிறது மட்டுமல்ல, நிறைவா இருக்கணும், குறையவே கூடாதுன்றாரு. இங்க சர்வீஸ்ல வரும்போது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள் நிலைச்சும் இருக்கும், அது குறையவும் குறையாதுங்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தான் நமக்கு வச்சிருக்கிறார். இப்படித்தான் நம்ம இருக்கணும் நினைக்கிறார். இப்படித்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் ஆசைப்படுறார். இதிலிருந்து நம்முடைய ஆண்டவருடைய நல்ல இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல தகப்பனவர். ஆமென். நம்மளை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பன். இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை சிரிக்குது, சிரிச்ச உடனே அந்த பேரண்ட்ஸுக்கு முன்னுக்க முடியுமா? என்னதான் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, எதுனா வேதனை இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிச்சிருவாங்க. ஆனா குழந்தை, என்ன குழந்தை என்ன அழகா சிரிக்குது பாருவாங்க. அப்போ ஒரு பெற்றோர், உலகத்தில் இருக்கிற ஒரு பொல்லாத தகப்பனுக்கும் ஒரு பொல்லாத தாய்க்கு தாம் பிள்ளை சிரிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது, சந்தோஷமா இருக்குது. அப்ப நல்ல தகப்பன் நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அதுதான் அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன் அவர். அப்ப அந்த நல்ல தகப்பனுக்கு நம்ம சந்தோஷம்தான் அவருடைய சந்தோஷம். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நல்லவர், நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இப்ப இந்த இடத்துல அவர் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இத சொன்னேங்கிறார். ஏதோ ஒண்ணு சொல்றார், உங்களை சந்தோஷமா இருக்கணும், என் சந்தோஷம் உங்களுக்கு நினைச்சிருக்கணும், அது நிறைவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இத சொன்னேன். எதை சொன்னாரு? முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு,
நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு,
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல,
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல,
நீங்களும்
நீங்களும்
என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால்,
என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால்,
என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்,
என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பைபிள் எப்பவுமே இந்த போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனிக்கணும். இந்த போல வார்த்தை பாருங்க, ரொம்ப பயங்கர முக்கியமான வார்த்தை. அது போலனா எக்ஸாக்ட்லி த சேம், அதே மாதிரி, கொஞ்சோட மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னையும் தன் பிதாவையும் ஃபர்ஸ்ட் அடையாளம் காட்டாரு. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறேன், அதே போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைச்சிருங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறதுனால என் பிதாவின் சந்தோஷம் எனக்குள்ள நிறைவா இருக்கிறது. அதே போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைச்சிருந்தீங்கன்னா என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும், அது நிறைவாகவும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. இதுதான் ரகசியம். அப்ப இயேசு கிறிஸ்து இதை செய்தார், நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேங்கிறார். என் சந்தோஷம் சொல்றப்ப அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அப்ப அவருடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அந்த பிதாவின் அன்பிலே நிலைச்சிருக்கிறார். பிதாவின் கற்பனைகளை கை கொடுக்கிறதுனால பிதா அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அந்த அன்பு நிமித்தம் அந்த சந்தோஷம் இவருக்கு அப்படியே இவருக்குள் டிரான்ஸ்பர் ஆகுது. அதே போல சொல்ற, நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பேன். அந்த அன்பா இருக்கிறது நிமித்தம் என் பிதாவிடத்துல நான் பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய சந்தோஷம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுன்ற இத ரகசியம். அப்போ இது வந்து காரியம் என்னன்னா, பிதாவின் கற்பனைகளை கை கொள்வதனால் எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அதே காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அப்படியே கிடைக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து ரெண்டு வசனத்துல சொல்ல வருகிறார். சரி, இப்ப உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டார், சிம்பிளா உங்களுக்கு ஒரு மூணு காரியத்தை சொல்லப்படும். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் கற்பனைகளை தன் வாழ்க்கை முழுவதிலும் கை கொண்டார், அவருக்கு எத்தனையோ இடர்கள் பிரச்சனைகளை ஜனங்கள் உண்டாக்குனாங்க, அவரை வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனாலும் கூட அதன் நடுவிலும் கூட அவர் பிதாவின் கற்பனைகளை எப்படி அவரால் கை கொள்ள முடிந்தது, எப்படி அதை நாமும் கை கொள்ள முடியும் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா சில விஷயங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 3:13-14 மூன்று வசனங்களையும் வாசிக்கலாம்.
அப்பொழுது
யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு
இயேசு கலிலேயாவை விட்டு
யோர்தானுக்கு அருகே
அவனிடத்தில் வந்தார்.
யோவான் அவருக்கு தடை செய்து
நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
இப்பொழுது இடம் கொடு
இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற வழி, அவருக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகளை பிதாவாகி தேவன் அனுப்பி அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஊழியத்தை செய்ய வைத்தார். இந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் இந்த யோவானுடைய கடினமான பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில ஞான ஸ்நானம் பெற்றாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமும் கிடையாது, பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டிய நிலைமையும் அவருக்கு கிடையாது. ரெண்டுமே அவருக்கு கிடையாது. அவர் தவறு செஞ்சிருந்தாதான் அவர் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. அவர் தப்பே செய்யாத அவர் ஒரு பாவமும் அவருடைய வாழ்க்கையில கிடையாது. ஆகையினால் அவர் மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர். இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர்களில், மனிதனாய் பிறந்தவர்களில் மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமும் கிடையாது, பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டிய நிலைமையும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர் இவருக்கு ஞான ஸ்நானமும் அப்படி பார்க்கும் பொழுது அவசியம் கிடையாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆகையினால் இயேசு கிறிஸ்துக்கு ஞான ஸ்நானமும் அவசியம் கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய், ஒரு அடையாளமாய் இருக்கும்படி, பாவம் இல்லாத அவரை, மனம் திரும்ப அவசியம் இல்லாத அவரை, எல்லாருக்கும் முன்பதாக அந்த பாவிகள் நிக்கிற அந்த கியூல வந்து நிக்க வச்சு, அதே லைன்ல நிக்க வச்சு, அவர்கள் கூடவே ஞானஸ்தானம் எடுக்கும்படி பிதா சொல்லிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் பாவிகள் எந்த வரிசையில் நின்னாங்களோ அந்த கியூல கொண்டு நிக்க வச்சுட்டாரு. எந்த எல்லா நபர்களுக்கும் யார் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் அதே நபர்களில் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துக்கு நியமிக்கும் பொழுது, இது சாதாரணமாய் மனித எண்ணங்களிலே பார்க்கும்போது
சங்கடமான ஒரு காரியம் தான். இந்த இடத்துல நம்ம நிக்கிறோமே, நம்மளை யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? யோசிக்கக்கூடிய காரியம் தான், யோசிக்கக்கூடிய காரியம். சாதாரணமாக நம்மளே யோசிப்போம், இந்த இடத்துல நம்ம நிக்கிறோமே, நம்ம என்ன நினைப்பாங்க? ஒரு நாள் நானும் லெனின் ஒரு கூட்டத்துக்கு போனோம். அது ஒரு என்ன சொல்றது, ஒரே ஆட்டம் பாட்டம் கூட்டம். அப்படி கேள்விப்பட்டதும் என்னதான் உண்மையான்னு பார்க்கலான்னு போனோம். போயிருந்தா பெரிய கூட்டம் கிரவுண்ட்ல. உடனே நாங்க என்னமோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் சாதனை போயிட்டு இருந்துச்சு. சரினே நாங்க நின்று ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு அந்த குறிப்பிட்ட அந்த நபர் ஸ்டேஜுக்கு வரும்போது சும்மா கலர் கலரா பயங்கரமா லைட் அடிச்சு ஸ்டேஜில், என்ன சொல்றது, அது எப்படி எனக்கு வரைக்கும் தெரியல, ஏதோ மைக்கேல் ஜாக்சன் கூட்டம் மாதிரி அப்படியே லைட் அடிச்சு சர சர சரன்னு அடிச்சுது. டமாட்டமா அடிச்சாங்க. திடீர்னு மைக்க பிடிச்சிட்டு அது முன்னாலும் அது நின்னாரு. நின்ன உடனே ஒரு காரியம் கேட்டார், என்னோடு குதித்து கூத்தாடுவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க, முன்னால வாங்க என்னாரு. ஒரு கூட்டம் எல்லாம் ஓடுதுங்க, பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க எல்லாம், எல்லாம் முக்கா பேண்ட் போட்ட பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஓடுதுங்க, தர 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 தரம் ஓடுதுங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த அலர்ஜி ஆகி போச்சு. அங்க நீந்து நாங்க அப்படியே ஒரு ஓரத்துல வந்து ஒளிஞ்சிட்டோம் ஒரு பில்டிங்க்கு பின்னால. அடுத்தது யோசிச்சு, ஐயோ இங்க நம்ம நிக்கிறோமே, இது எங்கேயாவது கேமரால நம்மள போக்கஸ் பண்ணி நாளைக்கு அவன் போடுற சீடியில் நம்ம முகம் வந்துருச்சு, நமக்கு நம்மள ஜனங்க என்ன நினைப்பாங்க, இந்த கூட்டத்தில் போய் நம்ம நினைக்கிறோமே இருக்கிறோம்னு நினைச்சிட்டு ஒரே ஓட்ட கிளம்பி ஓடி வந்துட்டோம். அந்த இடத்துல நிக்கல, எந்த கேமராலையும் மாட்டிடக்கூடாதுன்னு கிளம்பி ஓடி வந்துட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்பொழுது நமக்கு ஒரு கில்ட்டி ஆகுது, ஐயோ இங்க நிக்கிறோமே, நம்ம யாராவது பார்த்த நம்மள என்ன நினைப்பாங்க. இல்ல இதே பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு இத நிலைமைதான். பாவிகள் எல்லாம் மோசமான ஆயக்காரர்களும் எல்லாம் ஏமாத்துக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த லைன்ல வந்து இயேசு கிறிஸ்து நிக்க சொல்லிட்டாரு. பிதா அந்த லைன்ல நின்று அவங்களோட சேர்ந்து நீ ஞானசனம் எடுக்கணும் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இது. இவர் அதே மாதிரி ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல, இவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய குமாரன். இவர் போய் அந்த கியூல நிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். ஆனா பிதா சொல்லிட்டார், நீ அன்னைக்கு இவரை நான் பண்ணிக்கணும்ட்டாரு. இயேசு கிறிஸ்து பிதாவின் கற்பனையை கை கொள்ளுகிறதுல கவனமாயிருந்த அவர் நேர அந்த கியூல போய் நின்றுட்டார். நிக்கிறார், அவர டர்ன் வருது, யோவான் ஸ்நானம் பார்க்கறான், தடுமாறுறான். நான் உங்களது கையில நானும் இந்த ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆனா நீர் இடத்துல வரலாமான்னு அவனும் பயப்படுறான். ஐயோ இவர் எவ்வளவு பெரியவர், இவர்கிட்ட போய் இவருக்கு போய் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? ஆனால் இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது தர்ம சங்கடமான சூழ்நிலை. நமக்கு கூட சொல்லுகிறேன், சில விஷயங்கள் நமக்கு வேதத்தில் இருக்கிற காரியங்கள் கற்பனைகளை சில விஷயங்களை ஈஸியா நாம போயிடுவோம்ல, சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொள்வதற்கு சற்று கடினமாய் தெரியும். இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது? சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், ஆனா நிக்கிறாரு. ஏன்னா பிதா சொல்லிட்டாரு, அதனால நிக்கிறாரு. அதெல்லாம் அந்த நேரத்தில் யோவான் சொல்றான், நான் உங்களுடைய கையில ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல வரமாலாமான்னு வேற கேட்கறான். சரி ரைட், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, நான் போறேன், நானே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து போயிருக்கலாம். பிதா கேட்டா, பிதாவே யோவானே சொல்லிட்டான் எங்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான், அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ஒன்றும் செய்யல. அவனை வற்புறுத்தி பிதாவின் கற்பனையை கை கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அவருக்கு கொஞ்சம் செகண்ட் தாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எடுக்கலாமா வேணாமா நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்ததா, ஒரு சின்ன அதற்கு ஆதாரமாய் ஒரு சம்பவம் நடக்கும்போது டக்குனவர் பின்னால வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப ஒரு குறிப்பிட்ட காரியம் நீங்க வந்து செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா அப்படின்னு நிக்கிறீங்க. அது செய்யணும்ன்றது கர்த்தருடைய சித்தம், ஆனா உங்க மனசு வந்து போராடிட்டு இருக்குது, செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு போராடி தத்தளிச்சுட்டு இருக்குது. அப்ப செய்ய வேண்டாங்கிறதற்கு சாதகமாய் ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அதை பிடிச்சிருவோம்.
ஏன்னா மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது, செய்யலாமா வேணாமா, கர்த்தர் செய்ய சொல்றாரு ஆனா செய்யலாமா வேணாமான்ற ஒரு தத்தளிப்பு இருக்கும் பொழுது நம்முடைய இதயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இதயத்துக்கு சாதகமா இருக்கிற காரியத்துல நம்ம இழுக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழ்நிலையில. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இது செகண்ட் தாட்டே கிடையாது, இது கடினமான விஷயம் தான். அந்த இடத்துல போய் யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறது, எல்லாரோடு சேர்ந்து போய் எடுக்கிறது கடினமான காரியம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல அவன் தடை செய்து கூட அவர் தொடர்ந்து அவனை வற்புறுத்தி அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். இது எதை குறிக்கிறதுன்னா, அவருக்கு கொஞ்சம் கூட அவருடைய மைண்ட்ல செகண்ட் தாட் கிடையாது. வசனத்தை கை கொள்கிறதற்கு உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு தேவ பிள்ளை எப்படி வசனத்தை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வது என்றால் உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்முடைய மனதுதான் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுகிறது. நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய சிந்தனையில இந்த செகண்ட் தாட் ஓடுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது எதை குறிக்கிறது, நம்ம எந்த லெவல்ல நீங்க இதை மேற்கொள்ள முடியும்னா, நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறதே இல்ல, வேதத்தை வாசிக்கிறது குறைவா இருக்குதுன்னா உங்களுக்கு பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி உங்களுடைய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்மாறாய் செயல்படுவதற்கு உங்களுக்கு அதிகமா தூண்டப்படுவீங்க. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறத விட மற்றவங்க சுய வழிகளில் நடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஜெபம் இன்க்ரீஸ் ஆகிறதோ, எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதோ, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்குள் உங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய எண்ணங்கள் அப்படியே தாழ்ந்து கொண்டு போகும். எந்த அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை வேதத்தை வாசிக்க நாம ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சுய சித்தத்தை கொண்டு வருகிற எண்ணங்கள் குறைக்கப்படும். நம்முடைய மைண்ட்ல ஒரு பக்கத்தில் கத்த நமக்கு போராடிட்டு இருக்கிறாரு, இதை செய், ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, இப்படி செய்யாத, இங்க போகாத, இங்க வராத, இப்படி நடந்து கொள்ளாத, கத்த நம்முடைய உள்ளத்திலே தொடர்ந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறார். அடுத்த பக்கத்தில் அதுக்கு நேர் எதிராக பிசாசு அடுத்த தாட்டை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செய்ய சொல்லுகிறார், எதையெல்லாம் அவர் செய்ய சொல்லுகிறாரோ அதை தள்ளி போட சொல்லுகிறார், அல்லது செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்ப இந்த செகண்ட் தாட்ட ஒரு தேவ பிள்ளை அரெஸ்ட் பண்ணும்பொழுதுதான் நீங்க கர்த்தருடைய வழிகளில் அவருடைய கற்பனைகளிலே கடந்து செல்வது உங்களுக்கு லகுவாயிருக்கும். அப்ப இந்த செகண்ட் தாட் அரெஸ்ட் பண்றது எப்படி, அதை அரெஸ்ட் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா, நம்முடைய மனதை நீங்கள் கர்த்தருடைய காரியத்தினால் நிறைத்துக் கொள்ள வேண்டும். அது எம்டியா விடக்கூடாது. எம்டி மைண்ட் இஸ் சேட்டன்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு கர்த்தருடைய காரியத்தை பத்தி யோசிக்காம எதுவுமே இல்ல, அவன் சும்மா உட்கார்ந்து வச்சுங்க, அவன் முழுக்க முழுக்க பிசாசுக்கு அவன் ஒரு தொழிற்சாலையாய் மாறிவிடுகிறான். அப்போ இது நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். உங்க மைண்ட்ல நீங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம் கிடையாது, புரியுதுங்களா? கர்த்தருடைய கற்பனை கை கொண்டது கஷ்டம் நினைக்கும், நினைக்க தோணும். ஆனால் இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். மைண்ட நீங்க வந்து என்ன செய்யணும், ஃபீல் பண்ணணும், கர்த்தருடைய காரியத்தினால ஃபீல் பண்ணணும். அப்பொழுது நீங்க எதை நீங்க மனசுல நிறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுவீங்க. வேதத்துல பாருங்க, உங்களுக்கு அதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், இந்த முதல் அதிகாரத்தை பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்து அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். அனுபவசாலி, 40 வருடங்கள் கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். அரண்மனையில 40 வருஷம் பயிற்சி கொடுத்தார். வனாந்தரத்தில் கர்த்தர் அவனுக்கு 40 வருஷம் பயிற்சி கொடுத்தார். 80 வருட கடுமையான பயிற்சிக்கு பிறகு இந்த மோசே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் இந்த யோசுவா முதல் அதிகாரம் வரும்பொழுது என்ன நடக்கிறது, மோசே அதற்கு முன்னாக மறித்து விடுகிறான். யோசுவாவை கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே நிற்க வைக்கிறார். இது யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இவ்வளவு திரளான லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிறதை நினைக்கும் போது அவன் தடுமாறினான். இரண்டாவது, மோசே இந்த ஜனங்கிட்ட பட்ட பாடு அவன் கண் முன்னால் பார்த்திருக்கிறான். அதனால யோசுவா தடுமாறின சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்கு ஃபார்முலா சொல்லிக் கொடுக்கிறார். முதல் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை வாசிப்போம்.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு
நீ போகும் இடமெல்லாம்
புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய்
அப்பொழுது
புத்திமானாயும் நடந்து கொள்வாய்.
ரொம்ப சிம்பிள், நல்ல கவனிங்க. வசனத்தை கை கொள்வது எப்படி? இது பார்க்கும்போது சிலருக்கு ஐயோ எப்படி பைபிளை ஃபாலோ பண்ண முடியுமா? சொல்ற முடியும், முடியாததை கத்த நமக்கு சொல்லல. இந்த ரெண்டு வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஈஸின்னு உங்களுக்கு தெரியும். வசனத்தை கை கொள்வது வேற ஒண்ணு கிடையாது. உங்கள் நினைவுகளிலே இந்த வசனத்தை நீங்கள் நிறைத்துக் கொண்டால் அந்த நினைவுகள் உங்களை அந்த வசனத்தின்படி வாட வைத்துவிடும். அவ்வளவுதான் மேட்டர். புரியுதா? நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அதைத்தான் நீங்க செய்யறீங்க. மனசுல யோசிக்காம எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். நல்லதோ கெட்டதோ மனதிலே யோசிக்காம நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வேத வசனங்களினால் உங்களுடைய மனதை, உங்களுடைய இருதயத்தை, மனதை நீ நிறைச்சுக் கொள்ளுங்கிறாரு. அதுல சேச்சுரேட் ஆகட்டும்ன்றாரு. நிறைத்துக்கொள். இது நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். அதை இரவும் பகலும் தியானம் பண்ணிக்கிட்டே இரு. மனசுல அதை நினைச்சுக்கிட்டே இரு. வாயை திறந்து அதை பேசு. இந்த வசனத்தை நினை, வாசி, அதை சிந்தி பேசு. வாசி, சிந்தி, பேசு. இதையே செய். நீ உன்னை எறியாம அந்த வசனத்தை வாழ ஆரம்பிச்சிருவேங்கிற மேட்டர். நம்ம வந்து வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்கும்பொழுதுதான் வேற காரியத்தை நம்ம செய்யணும். தப்பான சிந்தனைக்கு இடம் கொடுக்கும்பொழுதுதான் தப்பு காரியத்தை நம்ம செய்யணும். தப்பான சிந்தனைக்கு இடமே இல்லைன்னா தப்பு காரியம் எப்படி நம்ம வாழ்க்கையில வரும்னு கேட்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தப்பான ஒன்றை நம்ம செய்யறோம்னா அதுக்கு முன்னால் தப்பான ஒன்றை சிந்திக்கிறோம். தப்பான ஒன்றை சிந்திக்காம ஒரு தவறான காரியத்தை யாருமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா என்று நீதிமொழிகளில வாசிக்கிறோம். தீமையை யோசிக்கும் பொழுது நம்ம தவறு செய்யறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த தீமையான சிந்தனைக்கு மேல நமக்கு மூளையில நமக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனத்தினால் நிறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனைகளை நிறைத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவுக்கு கர்த்தரான ஆலோசனை கொடுத்தார், நீ கஷ்டப்பட்டு என்னுடைய வழிகளில் நீ நடக்கணும்பா அப்படிலாம் கர்த்தர் சொல்லல. நீ நடக்கணும்னா உன் மைண்ட ஃபர்ஸ்ட் இதை ஃபீல் பண்ணிக்கோ. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த இருதயத்தின் நிறைவினால் வாயும் பேசுது, வாழ்க்கையும் ஓடுது. இதுதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், இருதயத்தின் நினைவு. அப்ப உங்களுடைய சிந்தனைகள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த முதல் வாரத்தை உங்களுக்கு சொல்றேன், வேதத்தை வாசிங்க, 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 வாசிங்க. நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள நிறையுது. எந்த அளவுக்கு நிறையுதோ அந்த அளவுக்கு தீமையான சிந்தனைகளுக்கு இடம் இல்லாம போகுது. மாம்ச சிந்தனைக்கு இடம் இல்லாம போகுது. எந்த அளவுக்கு மாம்ச சிந்தனைக்கு இடம் இல்லையோ அந்த அளவுக்கு மாம்சத்துக்குரிய கிரியைகளுக்கு இந்த வாழ்க்கையில் இடம் இல்லாமல் போய்விடும். இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். வசனத்தை நிறைய படிங்க, நிறைய கேளுங்க, பிரசங்களை நிறைய கேளுங்க, வசனத்தை நிறைய படிங்க, வாயை திறக்கும்பொழுது பேசுங்க, சிந்திங்க. உங்க கை வேறதா வேலை செஞ்சிருந்தாலும் உங்க சிந்தனையில் அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்குரிய காரியத்தை நினைங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களால் கர்த்தருடைய வழிகளில் சுலபமாய் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க. இப்ப அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுங்கள். 50ஆவது அதிகாரத்திலே 4, 5, 6 மூணு புஸ்தகங்களை வாசிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல,
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி
என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் பிதா என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கவனிக்கும்படி என் செவிகளை கேட்கும்படி செய்கிறார். தொடர்ந்து
கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்
பாருங்க, அது கடந்து நடக்குது. அடிக்கிறவர்களுக்கு என்னுடைய முதுகையும்,
தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும்
ஒப்புக்கொடுத்தேன்.
அவமானத்திற்கும்
உமிழ்நீருக்கும்
என் முகத்தை மறைக்கவில்லை.
எவ்வளவு ஒரு கடினமான பாதை பாருங்க. என் தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், அவமானப்படுத்தினாங்க, முகத்தில் உமிழ்ந்தாங்க, துப்பினாங்க. இதுக்கெல்லாம் நான் என் முகத்தை நான் மறைக்கல. இந்த கடினமான பாதையிலே நான் சுலபமா என்னால் போக முடியுது. ஏன் தெரியுமா? என் மனசுல ஃபுல்லா என் பிதா காலைதோறும் எழுப்பி எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு சொல்றாரு. அதை என் மனசுல நான் நிறைச்சு வச்சிருக்கிறேன். அது நிறைச்சு வச்சிருக்கிறதுனால அந்த பாதையில நான் சுலபமா போயிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த நாட்களிலே நான் சொல்றேன், நல்ல பைபிளை படிங்க. நிறைய வேதத்தை இருதயத்தில் நிறையுங்க. வீட்டுல நீங்க நம்ம மெசேஜஸோ இல்ல ஆடியோ காரியங்கள் நல்லா போடுங்க. வீட்டுல நீங்க வேலை செய்யும் பொழுது உங்க காதுகளில் அது விழட்டும். நிறைய காரியங்களை நீங்க அப்படி செய்ய, உங்களுக்கு எந்த அளவுக்கு வசனத்தை நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைத்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது சொல்றேன், உங்களுக்குள் மாம்ச சிந்தனைகளுக்கு இடமில்லை. மாம்ச சிந்தனைக்கு இடமில்லாத பட்சத்திலே மாம்சத்தின் கிரியைகளுக்கும் உங்களுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப சுலபமான விஷயம், வசனத்தினால் நிரப்பப்பட்டால் வசனத்தின்படி வாழ முடியும். இரண்டாவது, எப்படி நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டார், வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:39 வாசிப்போம். 26:39-44 வாசிப்போம்.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும்.
ஆகிலும்
என் சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று
ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
பேதுருவை நோக்கி
நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
44
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார்.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இதெல்லாம் கடினமான பாதைகள். முதல்ல பார்த்தோம், முகத்திலே துப்பினார்கள். அதை கூட அவரால் எப்படி செய்ய முடிச்சதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை, பிதாவின் வார்த்தைகளை அவர் பெற்றுக் கொண்டதுனாலே அவ்வளவு பெரிய அவமானத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. அந்த வழியில் நடக்க முடிஞ்சது. இரண்டாவது, இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது சிலுவை பாதை மிகவும் கடினமான பாதை, மிகப்பெரிய கொடூர வேதனையை அவர் கடந்து போக போறார். அடுத்த நாள் அவர் ஒரு பக்கத்தில் 100 தேவகுமாரனாக இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் 100 மனுஷகுமாரனாக இருந்தார். ஒரு பக்கம் 100 தெய்வமாயிருந்தாலும் அடுத்த பக்கத்தில் 100 ஒரு மனுஷனாக இருந்தார்.
அவருக்கு நம்மை போலவே ஒரு சரீரம், மாம்ச சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகினால் சரீரத்தில் வேதனை உபத்திரம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிகிறது போலவே அவருக்கு தெரிந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கொடிய பாதை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுனாலே கொஞ்சம் அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த பாதை நினைக்கும் பொழுது தடுமாற்றமா இருந்துச்சு. உடனே அவர் கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை அடித்துக் கொண்டு போய் ஜெபம் என்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகியன என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஜெபிக்கிறார், சீஷர்களை வந்து பார்க்கிறாரு, தூங்குறாங்க. மறுபடியும் போறாரு, அதே காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு, திரும்பி வந்து பார்க்கிறார், சீஷர்கள் தூங்குறாங்க. மறுபடியும் மூணாவதரவ போகிறார், அதே வார்த்தைகளை சொல்லிதான் ஜெபிச்சார். மூன்று முறை ஒரே காரியத்திற்காய் ஜெபிக்கிறார். ஆகியவன் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், இந்தமுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம முழுவதும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக ஜெபிக்கும் பொழுது தேவ பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்ப மரியாளுக்கு கூட இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்கிற ஒரு செய்தி காப்ரியல் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட பொழுது அவனு தடுமாறலாம், இது எப்படி ஆகும், தடுமாறலாம். உன்னதமானவருடைய பலன் உண்மை நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். சொன்ன உடனே சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுள், இது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த கடினமான சிலுவையின் பாதை, இந்த போராட்டமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையை நிறைவேறட்டும், அது நிறைவேறட்டும் என்று தன்னை அது ஆக கடவுள் என்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஒவ்வொரு ஜபமும் ஒரே காரியத்தை மூன்று தடவை ஜபிக்கிறார். பத்து தடவை ஜபிக்கிறார், திரும்பி வந்து பார்க்கிறாரு, சீஷனுடைய சப்போர்ட் கூட இல்ல, அவருடைய இருதயம் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது தடவை போறாரு, இன்னும் ஜெபிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தடப்படுத்தப்படுகிறாரு, அவர் வந்து பார்க்கிறார், ஆனா சீஷர்களோ தூங்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவது தடவை போகிறார், மூணாவது தடவை போகும்பொழுது அவர் முற்றிலும் அந்த ஜெபத்தின் வல்லமையினால் பலப்படுத்தப்பட்டு விட்டார். அதுக்கு பிறகு யூதாஸ் காரியத்தை அவரை பிடிக்கிறதற்கு போர்ச்சேவரோடு வருகிறார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம். நான் தான் இந்த சூழ்நிலையில் இவர் நான் தான் என்று சொல்லி தைரியமாய் அந்த கொடிய பாதைக்குள் மனப்பூர்வமாய் அவரால் எப்படி போக முடிஞ்சது? கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக தான் ஸ்ரீசனிடத்தில் கெஞ்சினார், ஒரு மணி நேரமாக என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா கெஞ்சினார், பரிதாபமா கேட்டாரு, என்னோடு ஒரு மணி நேரமாக என்னோடு விழித்திருக்க கூடாதா? அப்படி இருந்த ஆண்டவர் இந்த மூன்று முறை ஒரே காரியத்தை சொல்லி ஜெபித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன் அவரை சூழ்ந்து கொண்டது. இப்ப பிடிக்கிறதுக்கு வராங்க, தைரியமா கேஷுவலா சொல்றாரு, நான் தாங்கிறாரு, என்ன பிடிச்சிட்டு போங்க, நான் தான். இந்த தைரியம், இந்த வசனம் எப்படி அவருக்கு இவ்வளவு கடினமான பாதையில் நுழைய முடிஞ்சது என்றால், அவர் செய்த அந்த ஜெபம் தான் அவரை பலப்படுத்தினது. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வழிகளில் நடப்பது என்பது நம்ம சொந்த பலத்தினால் எடுக்கிற தீர்மானத்தினால் நடக்கவே நடக்காது. இது டோட்டலா ஸ்பிரிச்சுவல். நான் சொல்றேன், வேத வசனத்தை கை கொள்வது என்பது மாம்சத்துக்குரிய விஷயத்தில் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. உங்கள் தீர்மானத்தினாலேயோ உங்கள் திட்டத்தினாலேயோ ஒரு வசனத்தை கூட உங்களால் கை கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல், இதை ஸ்பிரிச்சுவலா தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர உங்கள் மனதளவிலே உங்கள் தீர்மானத்திலே நீங்கள் ஒண்ணுமே சாதிக்க முடியாது. மனசுல வேத வசனத்தை நிறைச்சுக்கோங்க. எந்த வசனம் உங்க இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறதோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. எதை சிந்திக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க செய்வீங்க. ஃபர்ஸ்ட் காரியம் ஸ்பிரிச்சுவல். ரெண்டாவது காரியம் எப்படித்தான், ஒரு கடினமான பாதை நமக்கு இருக்குது, ஆனா அந்த பாதையை நம்ம கடந்து போகிறதற்கு ஜெபிக்கிற ஆண்டவரே இதை கடந்து கொள்ள செய்ய, இந்த பாதையை நான் நிறைவேற்ற, இந்த பாதையில கடந்து செல்ல, இந்த காரியத்தை நான் செயல்படுத்த எனக்கு பலனை தாரும், இந்த குறைவை நான் மேற்கொள்ள எனக்கு பலனை தாரும், இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலனை தாரும், இந்த இடத்துல எனக்கு போராட்டமா இருக்கிறது அதை மேற்கொள்வதற்கு எனக்கு பலனை தாரும். கேட்கணும், பலனை கேட்கணும். அந்த பலன் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நிற்க வைக்கிறது. கேட்கணும், பலனை தாரும் தெய்வ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம சாட்சியாய் வாழ்வது என்பது நம்முடைய கரத்தில் கிடையவே கிடையாது. வேத வசனத்தை கை கொள்வது என்பது நம்முடைய கையில கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கையில் அது கிடையவே கிடையாது. நம்ம கையில இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மளை சாதாரணமா விட்டிருப்பாரு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், கூடியிருந்த 500 பேருக்கு சொன்னார், ஒரே காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதான் பலன். எதுக்கு பலன் அடைந்து? எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என் வசனத்தின்படி வாழ்வில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்ன அர்த்தம்? என்ன மாதிரி வாழ்வீங்க? நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதற்கு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு சாட்சி, அந்த வார்த்தை ரொம்ப வெயிட்டான வார்த்தை. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது சாட்சி சொல்வதல்ல, நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தேன் என்பதை அதே வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காண்பித்து உங்கள் மூலமா என்னை நீங்க உலகத்துக்கு காட்டுவீங்க என்று. இயேசு கிறிஸ்து அதுதான் செஞ்சால், என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். பிதான் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காட்டினார், தான் வாழ்க்கையில காட்டினார், என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். அப்போ பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து சாட்சி, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சி. புரியுது உங்களுக்கு? பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து சாட்சி, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சி. அப்ப நம்ம சாட்சியா இருப்பதற்கு நம்ம பலன் கிடையாது. அதை சொல்லுகிறார் ஜபம். பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்கும்பொழுது அபிஷேகத்தை ஊற்றப்பட்டது சாட்சிகளாய் இருந்தாங்க. ஆனா அவங்க சாட்சிகளாய் இருக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்க தடுமாறுகிற நிலைமை வந்துச்சு. சபை வளர ஆரம்பிச்சது, எதிர்ப்புகளும் பெருக ஆரம்பிச்சது. கிறிஸ்துவை குறித்து பேசினால் கடினமாய் தண்டிக்கப்பட்டாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க, கடினமாய் அடிக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய வேதனை சபைக்கு வந்தது. அந்த சூழ்நிலையிலே சபை தடுமாறதான் செஞ்சது. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள்
ஜெபம் பண்ணின பொழுது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னால தேவ வசனத்தை தைரியமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பேதுரு அரெஸ்ட் பண்ணாங்க, யோவான் அரெஸ்ட் பண்ணாங்க, பிடிச்சு கொண்டு போய் மிரட்டினாங்க, இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. நாங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ, நிலைமை மோசமா போகிறதே என்று சொல்லி தடுமாறினாங்க. அப்படி பயம் அவங்களை பிடித்துக் கொண்ட பொழுது சபை குடிச்சு ஒரு வீட்டில் கூட்டினாங்க, ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்ட உடனே அதோட ரிசல்ட் என்ன? மறுபடியும் தைரியம் வந்துருச்சு. மறுபடியும் தைரியமாய் வசனத்தை சொன்னாங்க. அப்ப ஆரம்பத்தில் இருந்த தைரியம் சூழ்நிலைகளினால் இறங்குச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல ஜாதிகளுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொன்னார். அது கர்த்தருடைய கற்பனை, அது சொல்லி இருக்கிறார். ஆனால் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் சூழ்நிலை மோசமா போனோம்னு அது சொல்லக்கூடாதபடி அவங்க கீழே தள்ளப்பட்டாங்க. ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நிரப்பினார். அந்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது அவர்களுக்கு தைரியமும் சேர்த்து நிரப்பப்பட்டது. அவர்கள் தைரியமாய் பேசினாங்க. அந்த அபிஷேகம் தான் அவங்களை கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வைத்தது. அந்த அபிஷேகம் தான் அவர்களை கர்த்தருடைய கட்டளை, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் சொன்னாரே, அந்த கற்பனையை நிறைவேற செய்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சில நேரத்தில் எதிர்மாறா இருக்கும். இதை எப்படி முடியும் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, உங்களுக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரம்புங்கள். அதற்கென்று ஒரு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி, ஸ்பெஷலா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆவி நிறைவுக்குள் வாங்க. ஆவி நிறைவுக்குள் வரும் பொழுது எதை செய்ய முடியலன்னு ஒரு தடுமாற்றம் வந்துச்சோ அந்த இடத்துல நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்க மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் பலப்படுது. இது அபிஷேகத்தினால் வருகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் வசனம் மைண்ட்ல இருக்கும் பொழுது, இரண்டாவது காரியம் ஆவியின் நிறைவு நம்ம வசனத்தை கை கொள்ள வைக்கிறது, மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே மத்தேயு 26 அதிகாரத்திலேயே 50 வசனத்திலிருந்து வாசிப்போம், 50 54 வரைக்கும் வாசிப்போம்.
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள்
எப்படி நிறைவேறும் என்றார். இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறார்கள். பிடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் பார்க்கிறோம். இது யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது பேதுரு என்பது தெரியும். பேதுரு தன்னிடத்தில் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறான். உடனே அந்த பட்டயத்தை எடுத்து பிடிக்க வந்த போர்வீரனுடைய வலது காது அருந்து போகபடி வெட்டி விட்டான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை தடுத்தார், செய்யாத, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான் இருக்குது, அந்த காரியம் உனக்கு வந்துடக்கூடாது, நீ செய்யாத. நீ ஒன்னும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து, பட்டயத்தை வச்சு பாதுகாப்பு கொடுத்து என்னை காப்பாற்றணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏ பேதுருவே, நீ ஒன்னும் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டாம், நீ ஒன்னும் எனக்கு ஒன்றும் பாடி கார்டு கிடையாது, நீ என்னை பாதுகாக்கிறதற்கு. நான் என் பிதா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிதாவே கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க 12 பேர், என் பிதா என்ன செய்வார் தெரியுமா, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயான்னு கேட்டார். லேகியோன் என்பதற்கு 6000 அர்த்தம், 12 × 6 72000. 12 லேகியோன் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 72000 தூதர்கள், நீங்க என்ன 12 பேர் என்ன ப்ரொடெக்ட் பண்றது? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, என் பிதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 6000 கணக்கு போட்டு 12 லேகியோன் 72000 தேவ தூதர்களை அனுப்பி என்ன பாதுகாத்துருவார். ஆனா அப்படி நான் செஞ்சா இப்படி இவ்விதமாய் நடக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் கேட்டார். தேவ தூதர் சாதாரணம் கிடையாது. எசேக்கியா ராஜாவின் காலத்திலே சனகரிப் என்கிற ஒருவன் எதிர்த்து வந்தான். அப்ப எசேக்கியா ராஜா அவனுடைய அவமானமான கடிதத்தை எடுத்து கத்தருக்கு நேரம் உயர்த்தி பிடிச்சான். நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு தேவ தூதனை கத்தர் அனுப்பினார் பரலோகத்திலிருந்து அந்த சனகரிப்புடைய ராணுவத்தை அடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். ஒரே நைட்ல ஒரே தூதன் 180,000 வீரர்களை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு தூதன் இறங்கி வந்த உடனே 180,000 பேர் ஒரு ராத்திரியில க்ளோஸ். அவ்வளவு தூரம் தூதர்கள் வல்லமை உள்ளவங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவ தூதர்கள் 72000 பேர் வந்து இறங்கினா என்ன ஆகும்? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதல்ல என் காரியம், தப்பிக்கிறதல்ல என்னுடைய நோக்கம். நீ ஒண்ணு என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு நான் பாதுகாக்கணும்னு நினைச்சா நான் ஈஸியா என்ன பாதுகாத்துக்க முடியும். ஆனால் வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, நான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் என்றால் நீ உன் பட்டயத்தை உரையில போடு. நானும் என் பிதாவை கூப்பிட மாட்டேன், நீயும் பட்டயத்தை உரையில போடு. இப்படி நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது, அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்த அந்த 24 மணி நேரத்தில், அந்த லாஸ்ட் ஒன் டேல மட்டும் ஏறக்குறைய 25 தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாள்ல நிறைவேறிச்சு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் அவர் சிலுவையில் மரித்த அந்த ஒரே நாள்ல 25 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு ஒரே நாள்ல. கசப்புக்கு தாகத்துக்கு காடி கொடுப்பாங்க, எத்தனை விஷயங்கள் நிறைய அதெல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இப்படி அந்த ஒரு நாள்ல மட்டும் அவர் சிறுவையில மறிக்கிற நேரத்தில் மட்டும் 25 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. அதிலே ஒன்றுதான் இந்த காரியம், கள்ளனை பிடிக்கிறது போல பிடிக்க வருவார்கள், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், இதெல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்ப இந்த கெஸ்தமனை தோட்டத்தில் அவர் பிடிக்கப்படுகிறது, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, தன்னை பற்றி எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம். அதற்கு எதிர்மாறாக அவர் செயல்பட கொஞ்சம் கூட நினைக்கல, புரியுதா? அதற்கு எதிர்மாறாக செயல்படுறதுக்கு அவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. தன்னை பற்றி இப்படி எழுதியிருக்குன்னா அது அதன்படி நடக்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தார், அதுக்கு கோஆபரேட் பண்ணாரு. அதற்கு எதிர்மாறாக அவர் செயல்படணும் நினைச்சிருந்தா செயல்பட்டு இருக்கலாம், தப்பிக்கணும் நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் தன்னை பற்றி எழுதப்பட்டது நிறைவேறும்படி அதற்கு தன்னை விட்டுக் கொடுத்தார். சரி, இயேசு கிறிஸ்துவ பத்தி பைபிள் எழுதியிருக்கு, தீர்க்கதரிசி சொன்னபடிச்சு அதற்கு தன்னை பற்றி சொன்னதற்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தார். உங்களை பத்தி ஏதாவது எழுதியிருக்கிறா? உங்களை பத்தி பைபிள் ஏதாவது எழுதியிருக்கிறா? எழுதியிருக்கிறா இல்லையா சொல்லுங்க, எழுதியிருக்கா இல்லையா? நம்மளை பத்தி ஏதாவது பைபிள் எழுதியிருக்குதா? இந்த முழு பைபிள் நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது, புரியுதா? இயேசு கிறிஸ்துவை பத்தி சில விஷயங்கள், இந்த ஹோல் பைபிள் நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது, உங்களை பத்தி தான் எழுதியிருக்குது, உங்களை பத்தி தான் எழுதியிருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், யாரை பத்தி எழுதியிருக்குது? யாரை பத்தி எழுதியிருக்குது? சொல்லுங்க, யார பத்தி எழுதியிருக்குது? தேவதூதரை பத்தியா? நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது. முழு பைபிள் நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது, வேற யாரை பத்தி கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரையோ பத்தி எழுதியிருக்கு நினைச்சிருக்க கூடாது. இது மோசையை பத்தி எழுதியிருக்குது, ஆபிரகாம பத்தி எழுதியிருக்குது, இது எலியாவை பத்தி எழுதியிருக்குது. இல்ல இல்ல இல்ல, எல்லாமே நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள், எல்லாருடைய காரியங்கள், செய்யும்படி சொன்னதா இருக்கட்டும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை பத்தி தான் எழுதியிருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், புரியுதா? ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் என்னை பற்றி, ஐயோ சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் என்று என்னை பற்றி எழுதியிருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கணுமே. ஒத்துழைப்பு கொடுக்கணும், புரியுதா? ஒத்துழைப்பு கொடுக்கணும். இருதயத்தில் சுத்தப்பட்டவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் எழுதியிருக்கதே, நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகள் எழுதியிருக்கதே, நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது யாருக்கோ எழுதப்பட்டதல்ல, எனக்கு எழுதப்பட்டது. ஆமென். என் கையில் இருக்கிற வேத புத்தகம் எனக்காக எழுதப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணும், எனக்காக எழுதப்பட்டது. இது நிறை என் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நடக்கும். இதை நான் ஒத்துழைப்பு கொடுக்காமல் அசட்டை பண்ணினால முடியும். இது யாருக்கோ எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு போகினால முடியும், ஆனால் அது சரியல்ல. இது எனக்காக எழுதப்பட்டது, என் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது நமக்கு வரும் பொழுது, அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிற மனநிலைமை நமக்கு வரும் பொழுது, கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா போதும், அதை கை கொள்வதற்கான பலனை கர்த்தர் தானா கொடுத்துருவார். புரியுதா? உங்களுக்கு நம்ம கோஆபரேட் பண்ற பல நேரத்தில் என்ன செய்யறது இல்ல, அந்த வசனங்களுக்கு நம்ம கோஆபரேட் பண்றது இல்ல. இனி சொல்றேன், பைபிள் இருக்கிற அத்தனை வசனத்துக்கும் கோஆபரேட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு எனக்காக எழுதப்பட்டது, என் வாழ்க்கையில நடக்கணும், நான் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். அதுல கரெக்டா இருங்க, கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்களை எல்லாம் நிறைவேற பண்ணுவார். நீ ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணா போதும், பலன் அவர் கொடுத்துருவாரு. கோஆபரேட் தான் பண்ண சொல்றாரு. நீ கஷ்டப்பட்டு செய்யும் சொல்லுங்க, ஒத்துழைப்பு கொடு, நான் பலன் கொடுக்கிறேன். ஒத்துழைப்பு கொடு. ஒத்துழைப்பு கொடுக்கறது என்ன? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள் வந்து கரெக்டா செய்யணும்னு சொல்றாரு, ஆனா செய்யக்கூடாதுன்னு உங்க மனசுல அப்படியே இருக்குது. அது அந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசை ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது என்ன தெரியுமா, ஆண்டவரே இதை நீங்க செய்ய சொல்றீங்க, ஆனா எனக்கு இது செய்யணும்னு எண்ணமே வரமாட்டேங்குது. நீங்க சாந்த குணமா இருக்கணும் சொல்றீங்க, ஆனா இது குறிப்பிட ஆளை நினைச்சா எனக்கு கோபமா வருது. சொல்லணும், ஆண்டவர் இத நபரை நினைக்கும் போது எனக்கு கோபமே வராதபடிக்கு எனக்கு உதவி செய்ய, ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா கத்திர உதவி செய்வார். புரியுதா? ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க மனசு எதிர்மாறாக சிலத்தில் செயல்பட நினைக்கும் பொழுது அதை கத்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால இப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆனா நான் வேற மாதிரிதான் போயிட்டு இருக்கிறேன். நான் சரியான பாதைக்கு வரணும். ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க மனசு இருந்தா மார்க்கம் இருக்கும். நாமே நம்ம மனசு இருந்தா மார்க்கம் இருக்குன்றாங்க உலகத்திலேயே. அப்ப நமக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதில் இப்படித்தான் இயேசு கிறிஸ்து பிதாவின் கற்பனைகளை கை கொண்டார். ஒன்னு மனசுல இருதயத்தில் வேத வசனங்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. ரெண்டாவது ஜெபத்திலே இருந்த அபிஷேகத்தின் மூலமாய் அவர் பலனை பெற்றுக் கொண்டார். மூணாவது கோஆபரேட் பண்ணார். இது மூணு மட்டும் நம்ம செய்யணும், மூணுமே கஷ்டம் கிடையாது. இது மூணு மட்டும் செஞ்சீங்கன்னா வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். இப்படி வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும், அது உங்களுக்குள் நிறைவாயிருக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படிக்கும், அது நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஒரு சந்தோஷமானவர் தெரியுமா? அவர் கோபக்காரர் கிடையாது. கோபம் வரும் அந்த நேரத்தில் மட்டும்தான், ஆனா பேசிக்க அவர் சந்தோஷமானவர். பிதா எப்படிப்பட்டவர்? பேசிக்க அவர் சந்தோஷமானவர். சில நேரத்தில் கோபம் எல்லாம் வரும், ஆனால் அவர் சந்தோஷமானவர். இதுதான் கர்த்தருடைய பேசிக் நேச்சர். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய அடிப்படை சுபாவம் என்பது சந்தோஷ குணம்தான். இதுதான் கர்த்தருடைய அடிப்படை சுபாவம், இதுல மறந்துடாதீங்க. இந்த காரியத்தை கர்த்தர் நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார், நமக்கு கொடுக்கிறேங்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். யார் கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏன் சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன், நிறைவாய் கொடுக்கிறேங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இது. எப்படி நமக்கு கிடைக்கிறது? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பினை நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பினை நிலைச்சிருப்பீங்க. அப்ப இந்த அன்பு கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாய் கர்த்தர் நம்ம மேல் அன்பா இருக்கிறாரு. அவங்களுக்கு நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிறார். எப்படி நம்ம கற்பனைகளை கை கொள்கிறது? நம்ம சொந்த பலத்தினால் அது சாத்தியம் கிடையாது. சிம்பிள், உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்கள் இருதயத்தில் வேத வசனத்தை நிறைச்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை வேத வசனமாகவே இருக்கும். இரண்டாவது, வசனத்தை கை கொள்வதற்கு பலன் வேண்டி பரிசுத்தாவியானவரால் நிறைஞ்சு ஜெபிங்க. அபிஷேகம் உங்களுக்குள் அதிகரிக்கும் பொழுது பலன் உங்களுக்கு அதிகரிக்கிறது, வசனத்தை நீங்கள் தானா கை கொள்ளுவீங்க. மூணாவதாக, வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அது நிறைவேறுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி எழுதப்பட்ட வேத வசனங்கள் நிறைவேறுவதற்கு அவர் தன்னை விட்டுக் கொடுத்தார். பைபிள் முழுவதும் நம்ம பத்தி தான் எழுதியிருக்குது, உங்களை பத்தி தான் எழுதியிருக்குது, நம்ம எல்லாரையும் பத்தி எழுதியிருக்குது. இது நிறைவேறுவதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து உம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உடைய சந்தோஷத்தில் நிலைத்திருந்து அது நிறைவாயிருக்கட்டும். அதை தான் நீங்க விரும்புறீங்க. இந்த ஆண்டு முழுவதும் இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். உமது பிள்ளைகள் ஒருபோதும் துக்கமுகமா இருக்கக்கூடாது, சோர்வோடு இருக்கக்கூடாது, வேதனையோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருத்தரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு உமது பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை கை கொண்டு நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளின்படியே நடக்க பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்க.
சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உனக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய